நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்ல மட்டுக்குடியில் வாண்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பார், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூரடைக்காடர் சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகமுயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய் நமஹ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வளமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறிய முயல்வதோ அல்லது அறிவதோ அல்லது வரும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து கேள்விகளுக்கு விடை கண்டு அதன் மூலம் அனுபவம் பெறுவதோ இந்த வகுப்பின் நோக்கம். அதன் பிரகாரம் இன்று மூன்று நாலு சிறிய கேள்விகள் வந்திருக்கின்றன. அவற்றை ஒரு எடுத்து நோக்குவோம். அவற்றிற்கு முடிந்தளவு விரிவாக பதில் காண்போம். நான்கு கேள்விகள். முதலாவது கேள்வி ஒரு அன்பரிடமிருந்து. நான் கிரியா யோகத்திற்குள் வர முதல் இன்னொரு யோக மார்க்கத்தில் இருந்தேன். அதன் பின் சத்குரு கிரியா பாபாஜியின் ஐந்து உடலுக்கான பூரண கிரியா பயிற்சி என்று இந்த பயிற்சியை அறிந்து உங்கள் மூலமாக பல வருடங்களுக்கு முன் இந்த வகுப்பில் சேர்ந்தேன். நான் நன்றாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் பழைய யோகத்தில் இருக்கும்போது அந்த பெயரை அவர் குறிப்பிடவில்லை. என்னுடன் இருந்த சக சாதகர் ஒருவர் இருவருடன் இன்னும் பழக்கத்தில் இருக்கின்றேன். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது அவர்கள் சந்தோஷமாக நன்றாக வாழ்கின்றார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை அவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கை அந்தளவுக்கு பிரகாசமாக இல்லை. ஆகவே இதற்குரிய காரணம் என்னவாக இருக்கும் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. நிச்சயமாக நாங்கள் ஆன்மீக வழியில் செல்லும் போது இப்படியான இடர்பாடுகள், இப்படியான மன உடையங்கள் வந்து மாயா வழி மூலம் எங்களை தடுக்கும். இது வருவது பிழை அல்ல. ஆனால் நாங்கள் எங்கு இருக்கின்றோம் என்பதை முதல் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது நாங்கள் மையத்தில் இருக்கும் சைவ சமயத்தில் இருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அதை நாடி கிரியா யோகத்திலிருந்து அதை நாடி செல்கின்றோம். அதற்கு மேலாக சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா யோகத்தில் தவழ்கின்றோம். ஆகவே அது ஒரு உயரிய நிலையில் இறுதி நிலையில் இருக்கும் இரண்டு விடயங்களாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மூலம் அறிகின்றோம். ஆனால் நீங்கள் பழைய ஒரு யோக மார்க்கத்தில் இருக்கும் போது உங்களுடன் இருந்தவர் இருவர் உங்களை விட சந்தோஷமாக இருக்கின்றார் என்று சொல்கின்றீர்கள். அதில் ஒருவிதமான தப்பும் இல்லை. ஏனென்றால் சந்தோஷமாக இருப்பதென்றால் என்ன? உங்களுக்கு சிற்றின்பமும் கிடைக்கலாம், பேரின்பமும் கிடைக்கலாம். சிற்றின்பத்திலும் சந்தோஷமாக இருக்கலாம், பேரின்பத்திலும் ஆனந்தமாக இருக்கலாம். ஆகவே அவர்கள் அவர்களுடைய நிலையில் அவர்கள் அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பதுதான் அவர்களுடைய சந்தோஷம். நீங்கள் எதை வைத்து அவர்கள் உங்களை விட சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை. இருப்பினும் ஒரு முக்கியமான கருத்து இங்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொருவருடைய இன்ப துன்பங்களுக்குரிய காரணம் வினை பயன்கள். அவர்கள் நிற்கும் வழி மாத்திரம் அல்ல. அதை விட நாங்கள் பல புறப்புகளை தாண்டி வந்திருக்கின்றோம், இன்னும் பல புறப்புகளை கடக்கப் போகின்றோம் என்று சைவ சித்தாந்தமும் கிரியா யோகமும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. ஆகவே எந்தெந்த புறப்பிலிருந்து வந்தோம் என்றால் அங்கு என்னென்ன விடயங்களை கடந்து வந்தோம் என்பதையும் சிறிதளவு நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதாவது சைவ சித்தாந்த அடிப்படையில் இந்த 16 சமயங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்குதான் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 16 சமயங்களிலும் பார்க்கும்போது அடிப்படை சமயமான சைவம் அந்த நிலையில் நாங்கள் இப்போது இருக்கின்றோம், சைவத்தில் இருக்கின்றோம். ஆகவே மற்ற சமயங்கள் எல்லாம் எங்களை புறமாக சூழ்ந்திருக்கும் சமயங்கள் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது சமயத்தை வைத்து பார்க்கும் போது. அதே போல யோக நிலைகளை பார்க்கும் போது பாபாஜியின் கிரியா யோகம் என்பது ஒரு முழுமையான யோகம், 5 உடலுக்குரிய பயிற்சிக்குரிய யோகம். ஆகவே அதில் கூட என்னுடைய சிற்றறிவை பொறுத்த வரையில் நாங்கள் ஒரு முழுமையான யோகத்தை யோகியார் சொன்ன முறைப்படி பயின்று வருகின்றோம். அங்கும் எங்களுடைய நிலை உயர்வாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எங்கே எந்த யோகத்தில் இருந்தாலும் சரி, அல்லது எந்த சமயத்தில் இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த ஆன்மீக வழி நிற்கும் போது 6 அகற்றுக என்று சொல்லுவதில் ஒரு முக்கியமான விடயம் ஆகிய 6 அகற்ற வேண்டும் என்று படித்திருக்கின்றோம், 6 சேர்க்க வேண்டும் என்று படித்திருக்கின்றோம். கிரியா யோகத்திலும் சரி, சைவ சித்தாந்தத்திலும் சரி, அதில் அகற்றுவதில் ஒரு முழுமையான நிலையை அகற்ற வேண்டிய நிலை பொறாமை. இந்த பொறாமை என்பது எங்களிடம் இருக்கும் வரைக்கும் இப்படியான வித்தியாசங்களை மாயா மலம் எங்களுக்கு ஊட்டும். இதை நீங்கள் பொறாமையாக பார்க்காவிட்டாலும் அதுதான் இவற்றை உங்களுக்கு தூண்டுகின்றது. ஏன் மற்றவர் நல்லா இருக்கின்றாரே, நான் அந்த அளவுக்கு இல்லையே என்ற மனதில் ஒரு எழுச்சி வந்ததுக்குரிய காரணமே அன்பர் அதுதான். ஒத்துப்பார்த்தல். பாபாஜியின் கிரியா யோகம் சொல்கின்றது, மற்றவர்கள் சொல்வதையோ மற்றவர்களை பார்த்தோ உன்னை நீ எடை போடக்கூடாது. உனக்கு எது சரியென்று படுகின்றதோ, நீ எந்த நிலையில் இருக்கின்றாயோ அதுதான் உனக்கு வெற்றி. இதை அவர் திட்டவட்டமாக பாபாஜி அவர்கள் தங்களுடைய புத்தகத்தில் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இந்த வித்தியாசம் வருவதற்குரிய காரணங்கள் எல்லாம் வினைகள். அதை சைவ சித்தாந்தம் அடிப்படையாக சொல்கின்றது. ஆனால் அதற்கு மேலாக எதை சேர்க்க வேண்டும் என்பதில் முழுமையாக சைவ சித்தாந்தமும் கிரியா யோகமும் அன்பிலிருந்துதான் தொடங்குகின்றது. எல்லா அருளாளர்களும் அதைத்தான் முதலாவதாக வைக்கின்றார்கள். அன்புக்கு பின்தான் மற்றதெல்லாம். அது உலகியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம். இந்த அன்பு பூரணமாகும் வரைக்கும் இந்த பொறாமை, கோபம், இந்த தேவையில்லாத ஆறு குணங்கள் எங்களை பற்றி நிற்கும். அது மாயை மூலமாக கிளப்பப்படும். ஆகவே இங்கு எல்லாவற்றிற்கும் அடிப்படை அன்பு. ஏன் பாபாஜியும் அன்பை பற்றி சொல்கின்றார், ஏன் சைவ சித்தாந்தமும் அன்பில் இருந்து தொடங்குகின்றது. அன்பு அருளாக வேண்டும், அருள் பக்தியாக வேண்டும், பக்தி திருவருளை நோக்கி செல்ல வேண்டும் என்று சைவ சித்தாந்தமும் சொல்கின்றது, பாபாஜியின் கிரியா யோகமும் சொல்கின்றது. அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி வழி நில்லுங்கள் என்று நாங்கள் சிறிது சிந்திப்போமாக. இருந்தால் இந்த அன்பு என்பது முக்கியம். நீங்கள் முதல் எந்த நிலையை கடந்து வந்தீர்கள் என்பது நீங்கள் இப்ப இருக்கும் நிலையை பார்க்கும் போது நல்ல இடத்திற்குத்தான் வந்திருக்கின்றீர் என்பரே. ஆனால் இந்த ஆறு குணங்களை அகற்றுவதில் அந்த ஒரு குணம், பல குணங்கள் இன்னும் முற்றாக அகலவில்லை. அதற்கு பல புறப்புகள் எடுக்கலாம், அல்லது இந்த புறப்பிலேயே நீங்கள் அதை அகற்றலாம். உங்களுடைய முயற்சி. ஆகவே அந்த நிலைகளுக்கு நீங்கள் தள்ளப்படாது. இன்னொருவரை பார்த்து உங்களுடைய நிலையை நீங்கள் அவதானிக்காது, இறைவனை பார்த்து உங்களுடைய நிலையை அவதானியுங்கள். உள்நோக்கி பாருங்கள், உங்களை கேளுங்கள். உங்களுடைய அன்பு வளரும் போது இப்படியான வித்தியாசங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வராது, தெரியக்கூடாது. ஆகவே உங்களுடைய பயிற்சி மூலம் நீங்கள் மேலே வரலாம். அவர்களுடைய இன்பம் எல்லாம் உலகியல் இன்பமாக இருக்கலாம், ஆன்மீக இன்பமாக இருக்கலாம். அவரவர் வினைகளுக்கு ஏற்றபடி அவர்களுடைய நிலையில் அவர்கள் பெறுவதாகத்தான் அமைகின்றது. ஆகவே நாங்கள் இப்போது சென்று கொண்டிருக்கும் கிரியா யோகம், யோகத்தில் ஒரு முழுமையான யோகம். இதிலிருந்து சென்று கொண்டிருக்கும் இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள், சாஸ்திர நூல்கள், சோஸ்திர நூல்கள் எல்லாவற்றையும் கேட்டு சிந்தித்து தெளிய வேண்டும் என்பது அடுத்த நிலை. நாங்கள் மிகவும் மையத்திற்கு அருகில் இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அந்த மையத்தில் இருப்பவன்தான் இறைவன். அதன் வழிக்கு எங்களை அழைத்துச் செல்வதுதான் சத்குரு. ஆகவே நீங்கள் நன்றாகத்தான் இருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுடைய முயற்சி மேலும் மேலும் ஓங்க வேண்டும். உங்களுடைய நிலையை நீங்களே பரிசோதிக்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து பார்ப்பது உங்களுடைய நிலை அல்ல என்று சைவ சித்தாந்தமும் கிரியா யோகமும் சொல்லித் தருகின்றது. ஆகவே உங்களை நீங்கள் கவனியுங்கள். ஆனால் இதற்கு மேலாக எல்லாம் இறைவனின் செயல். நான் எனது என்பது இங்கு இல்லை. அதை இல்லாமல் பண்ணுவதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம். என்ன நடக்கப்படுகின்றதோ அது இறைவனால் படுத்தப்படுகின்றது. என்ன நடக்க இருக்கின்றதோ அதுவும் இறைவனாலேயே நடத்தப்படுகின்றது. அந்த உண்மையை நோக்கி சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மூலம் செல்கின்றோம். ஆகவே நடப்பதெல்லாம் சரியாகத்தான் நடக்கின்றது என்பதை நீங்கள் ஊந்து கவனித்து அதன் வழி செல்லுங்கள். இப்படியான தடைக்கல்லுகள் எல்லாம் உங்களுடைய மனதில் வராது என்பது என்னுடைய தாழ்ந்த பதில் உங்களுடைய கேள்விக்கு. அடுத்தது இன்னொரு நண்பர் ஒரு கேள்வி அனுப்பியிருந்தார். ஐயா, துறவி நிலைக்கு போய் துறவி நிலையிலிருந்து என்னுடைய இறுதி இலக்கை அடைவது சிறந்ததா, அல்லது குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே இறுதி நிலையை அடைவது சிறந்ததா, எது உயர்ந்த நிலை என்பது இந்த நண்பருடைய கேள்வி. இது பல முறை இது வந்திருக்கின்றது. இந்த கேள்வி ஒவ்வொரு கோணங்களில் இதற்குரிய பதில் சுருக்கமாக பார்த்தால், துறவியாக இருந்தாலும் சரி, இல்லறத்தாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையாக அதன் நிலை நின்றால், துறவியாக இருந்தால் அதில் என்ன சொல்லப்பட்டதோ அந்த உண்மை நிலையில் நீங்கள் நிற்பீர்களாக இருந்தால், அதே போல் இல்லறத்தார் ஆக இருக்கும்போது அதன் உண்மையான நிலையில் நாங்கள் நிற்போமாக இருந்தால் எல்லாம் ஒன்றுதான். எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்பது இல்லை என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சில இடத்தில் சொல்லி இருக்கின்றார். அதைவிட கிரியா யோகத்திலும் அது உண்டு. ஆகவே துறவியாவது உயர்ந்த நிலை, குடும்பத்தராக இருந்து இப்படியான விடயத்தில் மேல் நோங்கி வருவது தாழ்ந்த நிலை என்பது இல்லை என்பது உங்களுடைய மனதிலிருந்து அழிய வேண்டிய ஒரு விடயம். ஆனால் உண்மையாக இருக்க வேண்டும், உண்மை நிலையில் வாழ வேண்டும். இவைதான் மிகவும் முக்கியமானது. அது மாத்திரமல்ல, கிரியா யோகத்தில் சொல்லப்பட்ட அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி வழி நிற்க வேண்டும். சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட சாஸ்திர சோஸ்திர நூல்களை படித்து கேட்டு சிந்தித்து தெளிய வேண்டும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை சரியான நிலைக்கு கொண்டு செல்லும் என்பது இந்த அன்பருக்கு கொடுக்கக்கூடிய பதிலாக அமைகின்றது என்று. இன்னும் ஒரு சிறிய கேள்வி வந்திருந்தது இன்னொரு அன்பரிடமிருந்து. ஐயா, ஏன் நாங்கள் திருவடியை வணங்குகின்றோம், திருவடியில் தலையை வைத்து வணங்குகின்றோம், சைவ சித்தாந்தத்திலும் அது சொல்லப்படுகின்றது, நானும் செய்கின்றேன், ஆனால் அதற்குரிய விளக்கத்தை நான் பெற விரும்புகின்றேன். எல்லோரும் செய்கின்றார்கள், நானும் செய்கின்றேன், நான் ஆட்டு மந்த நிலையில் இருக்காமல் அதன் விளக்கத்தை அறிய விரும்புகின்றேன் என்று கூறுகின்றார். உண்மை, திருவடி சைவ சித்தாந்தத்தில் திருவடியை பற்றி என்ன சொல்கின்றார்கள் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் ஒரு இடத்தில் குறிப்பு தந்திருந்தார். திருவடியில் வலது கால் ஞானத்தையும் வலது கால் ஞானாசக்தியையும் இடது கால் கிரியாசக்தியையும் குறிக்கின்றது. அதை ஒருமுறை பார்த்து விடுவோம். வலது கால் ஞானாசக்தியையும் இடது கால் கிரியாசக்தியையும் குறிக்கின்றது. ஆகவே இந்த ரெண்டு கால்களிலும் எங்களுடைய தலையை வைத்து வணங்குதல் ஏன் முக்கியம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றதென்றால், இந்த ரெண்டு சக்திகளும் எங்களுக்கும் உண்டு, மூன்று சக்திகளுமே எல்லோருக்கும் உண்டு, எங்களுக்கும் உண்டு, இறைவனுக்கும் உண்டு, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி. ஆகவே இந்த திருப்பாதங்களின் விடயங்கள் வலது கால் ஞானாசக்தியாகவும் இடது கால் கிரியாசக்தியாகவும் இருக்கின்றது. அதில் எங்களுடைய எங்களுடைய தலையை அந்த திருவடியில் வைத்து வணங்குவதற்குரிய காரணம் என்னவென்று பேராசிரியரிடத்தில் சொன்னார். அதற்குரிய காரணம், எங்களுக்கும் நாங்களும் உயிர், இறைவனும் உயிர் என்று பதி பசு பாசத்தில் படித்திருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கும் இறைவனுக்கும் மூன்று சக்திகளும் ஒன்று என்பதும் படித்திருக்கின்றோம். மூன்று நிலைகளும் ஒன்று. ஆனால் எங்களுடைய இச்சா ஞானா கிரியா சக்திகள் இறைவனுடைய இச்சா ஞானா கிரியா சக்திகளுக்குள் அடக்கம் என்பதை நாங்கள் உணரும் நிலைதான் திருவடியை நாங்கள் தலை வைத்து வணங்குவது அல்லது திருவடியை வணங்குவதென்று பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அன்பரே, நீங்கள் ஆட்டு மந்தையாக இவ்வளவு காலமும் அந்த வணக்கத்தை திருவடிக்கு செலுத்தி இருந்தாலும் இனி பொருள் அறிந்து செலுத்துங்கள். சைவ சித்தாந்த பேராசிரியரின் கருத்து தந்த விளக்கத்தின்படி திருவடியை வணங்குவது நாங்களும் உயிர், இறைவனும் உயிராக இருந்தாலும் இறைவனுக்கும் மூன்று சக்திகளும் ஒன்று, எங்களுக்கும் மூன்று சக்திகளும் ஒன்று என்று நாங்கள் இந்த சாஸ்திர நூல்களில் படித்தாலும் எங்களுடைய மூன்று சக்திகளும் இறைவனுடைய மூன்று சக்திகளுக்களுக்கும் அடக்கம் என்ற நிலையை நாங்கள் ஆரம்ப நிலையில் இருந்தே இறுதி நிலை பதி ஞானத்தை அடையும் வரை அதை உணர்ந்து கொண்டு சென்று அதை முற்றாக ஏற்க வேண்டும் என்பதுதான் அந்த திருவடி வணக்கம் என்று பேராசிரியர் ஒரு நேரம் சொல்லி தந்திருந்தார். அதை இந்த அன்பருடைய கேள்விக்கு பதிலாக கொடுக்கின்றேன். அடுத்தது இறுதியான சிறிய கேள்வி. நாங்கள் இந்த இறை ஒளி திருவருளுக்காக ஏங்குகின்றோம் ஐயா என்று எல்லாம் படிக்கின்றோம் சாஸ்திர நூல்களில். இந்த இறைவன்டை இறை ஒளி, இந்த திரு ஒளி எல்லாம் எங்களுக்கு தேவை, எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கு என்பது தெரிந்து அதை நாங்கள் பற்றி கொண்டு செல்கின்றோம். இந்த ஒளியின் இன்னும் ஏதாவது முக்கியமான விளக்கம் உண்டா இந்த ஒளிகளுக்கு அதை ஆன்ம ஈடேற்றத்தை அடைவதை விட என்பது இந்த அன்பருடைய கேள்வி. நிச்சயமாக திருவருள் குருவருள் இந்த அருளாகிய ஒளி எல்லாம் எங்களுடைய சாதனைக்கும் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கும் முக்கியமான ஒன்று. ஆனால் இந்த ஒளியின் மகிமை என்ன என்பதை நாங்கள் இங்கு சேர்த்து கொள்ள வேண்டும். சூரிய ஒளி இருக்கின்றது, சந்திர ஒளி இருக்கின்றது, விளக்கொளிகள் இருக்கின்றது. இவையெல்லாம் எங்களுக்கு பொருட்களை காட்டக்கூடியன. அது மாத்திரமல்ல, புறத்தில் இருக்கும் இருளை அகற்றக்கூடியது இந்த ஒளிகள் எல்லாம். ஆனால் இறை ஒளி, திருவருள் இவைதான் எங்களுடைய அக இருளை அகற்றக்கூடியது. அதுதான் முக்கியமான வித்தியாசம் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். புற இருளை நாங்கள் வேறு ஒளிகளால் அகற்றி கொள்ளலாம், ஆனால் அக இருளை அகற்றக்கூடியது இந்த இறை ஒளி திருவருள்தான் என்பதுதான் இங்கு முக்கியமான விளக்கமே தவிர, ஆன்மை ஈடேற்றம் என்று அந்த அளவில் நின்றுவிட்டால் அந்த ஆன்ம ஈடேற்றம் கூட இந்த அக இருளை அகற்றும் போதுதான் கிடைக்கின்றது. ஆனால் இந்த இறை ஒளியின் மகிமையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் உங்களுடைய இந்த சிறிய கேள்விக்கு அப்படி ஒரு பதில் தருகின்றேன். இறை ஒளி, திருவருள், திருஒளி இவையெல்லாம் எங்களுக்கு தேவை எங்களுடைய அக இருளிலிருந்து நாங்கள் வழிபடுவதற்கு. ஆகவே இந்த ஒளி என்பது, இறை ஒளி என்பது மிகவும் முக்கியம். ஆகவேதான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஜோதி அல்லது சோதி என்று சொல்லுவோம், இவையெல்லாம் எங்களுடைய கிரியா யோகத்திலும் சரி, சைவ சித்தாந்தத்திலும் சரி மிகவும் முதன்மை வாய்ந்தது. சோதி 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 சுயம், சோதி 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 பரம், கிரியா சோதி பாபாஜி சோதி, சோதி 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 சுயம், சோதி 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 பரம் என்று பாடுகின்றோம். விளக்கு காட்டும் போது இவையெல்லாம் பாடுவதற்காக மாத்திரமல்ல, இந்த ஒளிதான் எங்களுக்கு தேவை என்று பிரார்த்தனை செய்கின்றோம். அதே போல் வள்ளலாரை பார்த்தீர்கள் என்றால் எந்த மார்க்கத்தை பார்த்தாலும் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று வள்ளலார் மார்க்கத்தில் உண்டு. எல்லா இடமும் ஜோதி, எல்லா இடமும் திருவருள். அந்த ஜோதி எங்களுக்கு தேவை, ஏனென்றால் எங்களுடைய அக இருளை அகற்றுவதற்கு என்று சொல்லி இந்த அன்பருடைய சிறிய கேள்விக்குரிய பதிலை வைக்கின்றேன். இந்த நான்கு கேள்விகளும் தான் வந்திருந்தது. முடிந்தளவு விரிவாக இன்று பதில் கண்டிருக்கின்றோம். அதற்கு நான் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவன் ஐயா.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுக்குரிய கேள்வி பதிலுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் முக்கியமாக நான்கு கேள்விகளுக்கும் சிறப்பான பதில் கிடைத்தது. இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் வாங்கிய கருத்தை மீண்டும் ஒரு முறை கூறி அதன் பின்பு எல்லா சாதர்களும் காணொலியை கேட்டு மீண்டும் தெளிவுபெற வேண்டும் என நினைக்கின்றேன். அதில் முதலாவது அன்பரின் கேள்விக்கு, ஐந்து உடல்களுக்குரிய கிரியா யோகத்தை பூர்ணமாக அறிந்தால் அதன் மூலம் அந்த கேள்விக்குரிய பதில் தெளிவாக கிடைக்கும் என விவரமாக கூறப்பட்டதை நான் உள்வாங்கினேன். அடுத்ததாக இரண்டாவது அன்பரின் கேள்விக்கு, உண்மை நிலையை அறிந்து அதன்படி நடக்கும் போது அதற்குரிய பதில் கிடைக்கும் என்பதும் விவரமாக கூறப்பட்டது. அடுத்ததாக மூன்றாவது கேள்வி, இந்த சக்திகளை பற்றி வந்தது. அதாவது வந்து அதற்குரிய பதிலும், அதாவது
திருவடியை திருவடியை வணங்குவது ஏன்.
நன்றி நன்றி. அந்த கேள்வி கொஞ்சம் வருவதற்கு தாமதமாக இருக்க அந்த நேரத்தில் நீங்கள் தெளிவுபடுத்தியது நன்றது. திருவடியை பற்றிய கேள்வி, அதற்கும் சிறப்பான பதில் கிடைத்தது. ஏனெனில் வலது கால் ஞான சக்தியையும் இடது கால் கிரியாசக்தியையும் கொடுக்கின்ற என்ற கருத்துடன் இந்த ரெண்டு சக்திகளும் எங்களுக்கு உண்டு என்றும் அதை பற்றிய தெளிவான பதில். ஆனால் அதில் எங்களுக்கு மூன்று சக்திகள், இறைவனுக்கு மூன்று சக்திகள், ஆனால் எங்களுடைய மூன்று சக்திகளும் இறைவனுக்குள் அடக்கம் என்ற முக்கியமான கருத்தின் மூலம் அது தெளிவாக எங்களுக்கு புரிந்தது. இருந்தாலும் நாங்கள் மீண்டும் மீண்டும் காணொளியை கேட்டு மேலும் தெளிவடைய வேண்டும். அடுத்தது திருவருள். திருவருளாகிய அருளாகிய ஒளி, உருவருள் திருவருள் ஒளி, அதற்கும் சூரிய ஒளி சந்திர ஒளி விளக்கொளியிலிருந்து புற ஒளியைத்தான் அகற்ற முடியும். ஆனால் இறை ஒளிதான் எங்களாக இருளை அகற்றக்கூடியது என்பது தெளிவாக கூறப்பட்டது. அதாவது ஜோதி ஜோதி என்பதும் கூறப்பட்டு தெளிவான பதில் கிடைக்கப்பட்டது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் உள்வாங்கியதை மாத்திரம் கூறினேன். ஆனாலும் நீங்கள் எல்லா சாதனைகளும் காணொலியில் கூறப்பட்ட அனைத்து விடயங்களையும் நுணுக்கமாக மீண்டும் மீண்டும் கேட்டு அதன் உங்களுடைய அறிவுத்திறனை கூட்டி சாதனைகளை பெருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரியே பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா, உங்களது முடிந்த அளவு விளக்கத்தை அதற்கு கொடுத்திருக்கின்றீர்கள். அதற்குரிய சரியான முறையையும் கூறியிருக்கின்றீர்கள். மீண்டும் மீண்டும் காணொலியை கேட்டு அதை தெளிந்து கொள்ளுங்கள் என்று அன்பர்களுக்கு நன்றி சொல்வோம். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரியே பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நம.
வழக்கம் போல் சத்சங்கத்தையும் சாதகர்கள் கேட்ட கேள்விக்கு சைவ சித்தாந்தத்திலிருந்து அடிப்படை கருத்தையும் கிரியா யோகத்துல பாபாஜி வகுத்த கிரியா யோகத்துல உள்ள கருத்தை எடுத்து கேட்ட கேள்விக்கு சிறப்பான முறையில பாபாஜியுடைய அக்கால சில பதிலை காட்டிருக்கிறோம். நடைமுறைக்கு வர்றதுக்கு நம்ம சாத்தியக்கூறு ஆக்க வேண்டியதுக்கு சாதனாவும் நிதானமான செயல்பாடும் ஆழ்ந்து சிந்திச்சு பொறுமையா பயணிக்கணும். இது அவசரத்துல எடுக்கிற முடிவு எதுவுமே கிடையாது. நிதானமா ஒவ்வொரு அடியா நீங்க பயணிக்கக்குள்ள உங்களுக்கே தெரிய சில மாற்றங்கள். இந்த வகையில நல்ல சிறப்பான முறையில சத்சங்கம் அமைச்சு இறைவன் ஐயாவும் அவங்க கேட்டதுக்கு நடத்திருந்தாங்க. பார்த்த அளவுல இல்லாம நம்ம எல்லாம் செயல் அளவுக்கு போறது அதை பின்பற்றி நடக்கக்குள்ள வித்தியாசங்கள் நடக்கும். அதுல இருந்து கூத்து கூத்து கூந்து கூந்து நம்ம வாழ்க்கையை மாத்திக்க வேண்டாம். கொஞ்சமா அப்படியே லைட்டா மாத்தி பாபாஜியுடைய அர்த்தம் பெற்று இந்த பிறவில நம்ம கொஞ்சம் கரைச்சிருந்தோம். அடுத்த பிறவில அவர் என்ன செய்யணுன்றத செய்வார்ன்றது சைவ சித்தாந்தம் வகுத்து கொடுத்து அந்த வகையில சிறப்பான முறையில அமைஞ்ச சத்தம். நன்றி. ஓம் கிரிய பாபாஜி. ஓம் ஓம் பாபாஜி.
நன்றி. நன்றி கார்த்திகேயனையா. அதை மிகவும் சுருக்கமாக பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் அதை கொடுத்திருக்கின்றீர்கள். அதை மிகவும் உண்மையான வாக்கியம். அதில் ஒரு விதமான ஐயமும் இல்லை. இருப்பினும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஆன்மீக பாதையில் ஒவ்வொரு நிலையையும் கடக்கின்றோம். உதாரணமாக இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். உலகியல் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் முதலாம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்றோம். உயர்ந்து கொண்டு போய் 12ஆம் வகுப்பு தான் இறுதி நிலையான வகுப்பு. இந்த 12ஆம் வகுப்புக்கு நாங்கள் செல்லும் போது ஒவ்வொரு படியாகத்தான் படித்து கொண்டு போகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு என்று படித்து கொண்டு போகின்றோம். ஆகவே இந்த வகுப்புகளை தாண்டித்தான் நாங்கள் 12ஆம் வகுப்புக்கு செல்கின்றோம். 12ஆம் வகுப்புக்குள் வந்தவுடன் 11ஆம் வகுப்பை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், 11ஆம் வகுப்பில் எங்களுக்கு முழுமையாக அந்த வகுப்பில் சித்தி அடையக்கூடிய அளவுக்கு அறிவுத்திறனோ அல்லது எங்களுடைய வாழ்க்கையோ அமைந்திருக்கும். ஏனென்றால் அந்த நிலையை நாங்கள் கடந்து விட்டோம். ஆனால் 12ஆம் வகுப்புக்குள் நாங்கள் அடியெடுத்து வைத்தவுடன் அங்கும் அந்த நிலையை கடக்கும் வரைக்கும் அது எங்களை உயர்த்துகின்ற பாதையாய்த்தான் அமையும். ஆகவே அந்த நிலையில் இருந்து கொண்டு 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவனை பார்த்து, அட அவன் சந்தோஷமாக படிக்கின்றானே, அவன் அதில் திறமையாக செயற்படுகின்றானே என்று எங்களுடைய 12வது நிலையில் இருந்து கொண்டு 11ஆம் வகுப்பு மாணவனை பார்ப்பது என்பது தான் இதற்குரிய ஒரு உலகியல் உதாரணமாக இந்த கேள்விக்கு பதிலளித்த பின் முதலாவது கேள்விக்கு உணர்ந்தேன். அதாவது எல்லோரும் இந்த படியை கடக்க வேண்டும். எல்லோருக்கும் அந்த வாழ்க்கையில் இறுதி நிலையை அடைந்தால்தான் ஆன்ம ஈடேற்றம், பதி ஞானம். ஆகவே மேல்நிலைக்கு போய் கொண்டிருக்கும் போது கீழ்நிலையை நோக்கினால் அது இலகுவாக இருப்பது போல், சந்தோஷமாக இருப்பது போல் இருக்கும் நிச்சயமாக. ஏனென்றால் நாங்கள் அந்த நிலையை கடந்து விட்டோம். இந்த பிறவியிலேயோ ஏதோ ஒரு பிறவியில் கடக்கப் போகின்றோம். ஆகவே இறுதி இலக்கை அடையும் வரை முதல் இலக்குகளை நாங்கள் கடந்தது பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் இலகுவாக இருந்தாலும் எங்களுடைய நிலையில் நாங்கள் மேல் நோக்கி செல்கின்றோமா என்பதுதான் இங்கு முக்கியமானது. அதுதான் அதற்குரிய ஒரு உலகியல் உதாரணமாக சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து மீண்டும் புதன்கிழமை சத்சங்கத்தில் சந்திப்போம். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நமா.